சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 14, 2023. தலைப்ப: மனிதர்கள் மற்றும் அழியாதவர்கள். கோல்டன் உரை. தீமோத்தேயு. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய், தாமொருவரே ஞானமுள்ள தேவனுமாயிருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ரோமர். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. இராஜாக்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுகவாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடிமாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மால் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடிருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். இராஜாக்கள். கர்த்தர் எலியாவை சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினிரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். யோவான். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூதி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனிதன் அழியாதவன் மற்றும் தெய்வீக அதிகாரத்தால் வாழ்கிறான். தந்தை அம்மா என்பது தெய்வத்தின் பெயர். இது அவரது ஆன்மீக படைப்புடன் அவரது மென்மையான உறவை குறிக்கிறது. அப்போஸ்தலன் அதை ஒரு உன்னதமான கவிஞரின் ஒப்புதலுடன் மேற்கோள் காட்டிய வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார். நாங்களும் அவருடைய சந்ததியினர். அறிவியலில் மனிதன் ஆவியின் சந்ததி. அழகான, நல்ல மற்றும் தூய்மையானவை அவரது வம்சாவளியைச் சேர்ந்தவை. அவரது தோற்றம் மனிதர்களைப் போல முரட்டு உள்ளுணர்வே இல்லை. அல்லது அவர் அறிவாற்றலை அடைவதற்கு முன் பொருள் நிலைமைகளை கடந்து செல்வதில்லை. ஆன்மா என்பது அவனுடைய ஆதி மற்றும் இறுதி ஆதாரம். கடவுள் அவரது தந்தை மற்றும் வாழ்க்கை அவரது இருப்பின் சட்டம். பழைய தீர்க்கதரிசிகள் தங்கள் கால அமைப்புகளை விட உயர்ந்த ஒன்றை தேடினார்கள். ஆசாரியத்துவத்தின் பெருமை இவ்வுலகின் இளவரசன். அதற்கு கிறிஸ்துவில் எதுவும் இல்லை. சாந்தமும் தொண்டும் தெய்வீக அதிகாரம் கொண்டவை. மனிதர்கள் கெட்டதாக நினைக்கிறார்கள். இதன் விளைவாக அவர்கள் தீயவர்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்ட எண்ணங்களை நினைக்கிறார்கள். அதனால் நோய்வாய்ப்படுகிறார்கள். பாவம் பாவிகளை உருவாக்குகிறது என்றால் உண்மையும் அன்பும் மட்டுமே அவர்களை துண்டிக்க முடியும். நோயின் உணர்வு துன்பத்தை உண்டாக்குகிறது என்றால் துன்பத்தை எளிதில் தீர்க்கும் உணர்வு துன்பத்தை உண்டாக்குகிறது என்றால் நோய் மனமானது பொருள் அல்ல. எனவே மனித மனம் மட்டுமே துன்பப்படுகிறது. நோய்வாய்ப்படுகிறது. தெய்வீக மனம் மட்டுமே குணமடைகிறது. மனிதன் ஒரு மனதை கொண்ட ஒரு பொருள் வடிவத்தை விட மேலானவன். அது அழியாததாக இருக்க அதன் சூழலில் இருந்து தப்பிக்க வேண்டும். மனிதன் முடிவிலியை பிரதிபலிக்கிறான். இந்த பிரதிபலிப்பு கடவுளின் உண்மையான யோசனை. முடிவில்லாத எண்ணத்தை கடவுள் மனிதனில் வெளிப்படுத்துகிறார். எப்போதும் தன்னை வளர்த்து கொள்கிறார். எல்லையற்ற அடித்தளத்தில் இருந்து விரிவடைந்து மேலும் மேலும் உயர்கிறார். தெய்வீக மனம் ஒரு புள்ளியில் இருந்து நட்சத்திரம் வரை அனைத்து அடையாளங்களையும் தனித்தனியாகவும் நித்தியமாகவும் பராமரிக்கிறது. கேள்விகள்: கடவுளின் அடையாளங்கள் என்ன? ஆன்மா என்றால் என்ன? உருவான பொருளில் உயிர் அல்லது ஆன்மா இருக்கிறதா? எதுவும் உண்மையானது மற்றும் நித்தியமானது, எதுவும் ஆவி அல்ல, ஆனால் கடவுள் மற்றும் அவரது யோசனை. அழியாமை மற்றும் வாழ்க்கை கற்றுக்கொள்வதற்கான வழி கிறிஸ்தவமானது அல்ல, ஆனால் மனிதனல்ல, ஆனால் தெய்வீகமானது. உடல் அல்ல, ஆனால் மனோதத்துவமானது. பொருள் அல்ல, ஆனால் அறிவியல் ரீதியாக ஆன்மீகம். மரண இருப்பு ஒரு புதிர். ஒவ்வொரு நாளும் ஒரு மர்மம். சரீர உணர்வுகளின் சாட்சியம் எது உண்மையானது எது மாயை என்பதை நமக்கு தெரிவிக்க முடியாது. பொருள் உணர்வின் தவறான சான்றுகள் ஆவியின் சாட்சியுடன் வியக்கத்தக்க வகையில் வேறுபடுகின்றன. பொருள் உணர்வு யதார்த்தத்தின் ஆணவத்துடன் குரல் எழுப்புகிறது. நான் முற்றிலும் நேர்மையற்றவன், அது யாருக்கும் தெரியாது. நான் ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், விபச்சாரம் செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், கொலை செய்யலாம். மேலும் மென்மையான நாக்கு வில்லத்தனத்தால் கண்டறிவதை தவிர்க்கிறேன். நாட்டத்தில் மிருகம், உணர்வில் வஞ்சகம், நோக்கத்தில் ஏமாற்று, என் குறுகிய வாழ்நாளை ஒரு கலாட்டா நாளாக ஆக்குகிறேன். பாவம் என்ன நல்ல விஷயம்? பாவம் எப்படி வெற்றியடைகிறது? அங்கு நல்ல நோக்கம் காத்திருக்கிறது. உலகம் என் ராஜ்யம். பொருளின் அழகில் நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஆனால் ஒரு தொடுதல், ஒரு விபத்து, கடவுளின் சட்டம் எந்த நேரத்திலும் என் அமைதியை அழித்துவிடும். ஏனென்றால் என் கற்பனையான மகிழ்ச்சிகள் அனைத்தும் ஆபத்தானவை. எரிமலை குழம்பு வெடிப்பதைப் போல நான் என் சொந்த விரக்திக்கு விரிவடைகிறேன். மேலும் நெருப்பை நுகரும் பிரகாசத்துடன் பிரகாசிக்கிறேன். ஆவி எதிர்சாட்சியம் கூறுகிறது. நான் ஆவி, ஆன்மீக உணர்வுகளை கொண்ட மனிதனே என் உருவம். அவர் எல்லையற்ற புரிதலை பிரதிபலிக்கிறார். ஏனென்றால் நான் முடிவிலி. புனிதத்தின் அழகு, இருப்பின் பூரணத்துவம், அழியாத மகிமை அனைத்தும் என்னுடையது. ஏனென்றால் நான் கடவுள். நான் மனிதனுக்கு அழியாமையை கொடுக்கிறேன். ஏனென்றால் நான் சத்தியம். நான் எல்லா பேரின்பத்தையும் சேர்த்து கொள்கிறேன். ஏனென்றால் நான் அன்பு. நான் ஜீவன் என்பதால் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் உயிர் கொடுக்கிறேன். நான் உயர்ந்தவன், அனைத்தையும் தருகிறேன். ஏனென்றால் நான் மனம். நான் எல்லாவற்றின் பொருளாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் தான். வாழ்க்கையே கடவுள், ஆன்மா என்ற புரிதல், வாழ்வின் மரணமில்லாத உண்மை, அதன் சர்வ வல்லமை மற்றும் அழியாத தன்மை ஆகியவற்றில் நமது நம்பிக்கையை வலுப்படுத்துவதன் மூலம் நம் நாட்களை நீட்டிக்கிறது. இந்த நம்பிக்கை ஒரு புரிந்து கொள்ளப்பட்ட கொள்கையை சார்ந்துள்ளது. இந்த கோட்பாடு நோயுற்றவர்களை முழுவதுமாக ஆக்குகிறது, மேலும் விஷயங்களின் நீடித்த மற்றும் இணக்கமான கட்டங்களை வெளிப்படுத்துகிறது. எங்கள் போதனைகளின் விளைவு அவற்றின் போதுமான உறுதிப்படுத்தல் ஆகும். இந்த அறிவுரைகளின் பலத்தால் நீங்கள் ஒரு கடுமையான நோயை விரட்ட முடியும் போது நீங்கள் இந்த போதனையை புரிந்து கொள்கிறீர்கள். எனவே நீங்கள் சத்தியத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்பதை சிகிச்சை காட்டுகிறது. சத்தியத்தின் அழியாத எண்ணம் பல நூற்றாண்டுகளாக பரவி நோயாளிகளை அதன் இறக்கைகளுக்கு கீழே கூட்டிச் சென்று பாவம் செய்கிறது. மனிதன் கிறிஸ்துவின் அறிவியலை அங்கீகரித்து தன்னை போலவே தன் அண்டை வீட்டாரை நேசிப்பான். கடவுளின் சர்வ வல்லமையையும் தெய்வீக அன்பின் குணப்படுத்தும் சக்தியையும் அது மனிதகுலத்திற்காக செய்த மற்றும் செய்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியான நாளை உணர என் சோர்வுற்ற நம்பிக்கை முயற்சிக்கிறது. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். தெய்வீக சிகிச்சை முறை மீண்டும் தோன்றுவதற்கான நேரம் எல்லா நேரங்களிலும் உள்ளது. தெய்வீக அறிவியலின் பலிபீடத்தின் மீது தனது பூமிக்குரிய அனைத்தையும் வைக்கும் இவரும் இப்போது கிறிஸ்துவின் கோப்பையை அருந்துகிறார். மேலும் கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் ஆவி மற்றும் சக்தியுடன் இருக்கிறார். கேள்வி: இருப்பதன் அறிவியல் அறிக்கை என்ன? பதில்: பொருளில் உயிர், உண்மை, புத்திசாலித்தனம் அல்லது பொருள் இல்லை. அனைத்தும் எல்லையற்ற மனம் மற்றும் அதன் எல்லையற்ற வெளிப்பாடு. ஏனென்றால் கடவுள் எல்லாவற்றிலும் உள்ளார். ஆவி அழியாத உண்மை. விஷயம் மரண பிழை. ஆவி உண்மையானது மற்றும் நித்தியமானது. விஷயம் உண்மையற்றது மற்றும் தற்காலிகமானது. ஆவியானவர் கடவுள். மனிதனே அவருடைய சாயலாகவும் உருவமாகவும் இருக்கிறார். எனவே மனிதன் பொருள் அல்ல, அவர் ஆன்மீகம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.